இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல் வேளையிலே, இதயங்களின் சங்கமமே, இறையரசில் மங்களமே, இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல் வேளையிலே, உலகம் கண்ட உதயம், நம்மில் உறவு கொண்ட இதயம், மனங்கள் அன்பில் இணையும், அருள் மலையில் மலர்ந்து நனையும், பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே, பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே, இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல் வேளையிலே.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமீன்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இந்த கல்வாரி தெய்வீக பள்ளியில் பக்தியோடு பங்கெடுக்கவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பள்ளியிலே நாம் அன்போடு இந்த பள்ளியை ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக இணைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தூயகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த தூயகத்திற்கு செல்வதற்கு நாம் நிலையான ஒரு வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனுக்கு எதிராக நாம் பல்வேறு நேரங்களில் நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக அல்லது அவருக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்த தருணங்களை நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானகத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல இறைவன் அமைதிரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. உம்மை எதிர் நோக்கியிரு போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் ஏதும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுது பற்றி கொள்ளவும் நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்தவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். எனக்கு ஏன் தீராத வேதனை? நீ திரும்பி வந்தால் என் முன் வந்து நிற்பாய். இறைவாக்கின இறைமையா நூலிலிருந்து வாசகம். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாயிருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை? குணமாக கொடிய காயம். நீர் எனக்கு காணல் நீரென, ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன், என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கு பயனுள்ள பேசின், நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த பெண்களை சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையில் நின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியில் நின்று உன்னை மீட்பேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. 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 என் கடவுளே, என் எதிரிகளின் முன்னின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியாளரிடமிருந்து என்னை காத்தருளும். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொள்வதற்காக பதுங்கி உள்ளன, கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளன. நானோ ஆண்டவரே குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றே. ஏனெனில் கடவுளே நீரே என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவா. கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்காண காணும்படி
செய்வாம். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நானே உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவே, காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவே. ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலுமாய் இருந்தே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றே. ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13 வசனங்கள் 44-46 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மறைந்திருந்த ஒரு புதையல் என்கின்ற சிந்தனையில் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகான ஒரு செய்தியை தரக்கூடியதாக இருக்கிறது. த இடன் ட்ரெஷர்ஸ் என்று சொல்லி ஜான் விக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறையலாளர் ஒரு ஆங்கில நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலில் விண்ணரசு பற்றிய நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதிலும் குறிப்பாக மத்தியின செய்தி அதிகாரம் 13 அதிகாரத்தை இன்னும் ஆழமாக இந்த விண்ணரசு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த இடன் ட்ரெஷர்ஸ், அதாவது மறைந்திருந்த புதையல் என்கின்ற ஒரு வாக்கியத்தின் வழியாக அவர் விண்ணரசின் செய்திகளை அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஜான்விக் என்று சொல்லப்படக்கூடிய இறையலாளர் அந்த புத்தகத்தை எழுதுகிற போது ஒரு நிகழ்வையும் அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆஸ்திரியாவை சார்ந்த நபர் அவர். அவர் சிறுவயதாக இருந்தபோது அவர் நிலத்தடியை நோண்டி நோண்டி பார்க்கக்கூடியவராக இருப்பாராம். எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு மூலைக்கு சென்று அந்த நிலத்தடிகளை நிலத்தை நோண்டி பார்ப்பாராம். அதில் ஏதாவது புதையல் இருக்கிறதா என்று சொல்லி சிந்திக்கக்கூடியவராக, அல்லது கிடைக்குமா என்கின்ற ஒரு ஆர்வத்தில். காரணம், இரண்டாம் உலக போர் நடந்தபோது அங்கிருந்த மக்கள் அந்த போர் நடந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை மறைத்து வைப்பதற்காக அங்கங்கு குவியலாக புதையலை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அப்படி அவர் ஏதாவது சொத்து நமக்கு கிடைக்குமா என்கின்ற ஒரு ஆர்வத்திலே அவர் தேடக்கூடியவராக இருந்தாராம். அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் பலர் அந்த சொத்துக்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நிலத்துக்குள் இருந்த அந்த முத்துக்களை அல்லது நிலத்துக்குள் இருந்த அந்த செல்வங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஜான்விக் என்று சொல்லப்படக்கூடிய இறையலாறு எழுதக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இயேசு வாழ்ந்த காலத்திலும் அந்த மக்களிடத்தில் இருந்தது. அவர்களுக்கு வங்கி என்கின்ற ஒரு வைப்பு என்கின்ற ஒரு சொத்து இல்லை. ஆனால் அவர்கள் தங்களிடம் இருந்த சொத்துக்களை எல்லாம் அவர்கள் புதையலாக புதைத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை யாராவது இடத்துல சொல்லி வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் மறந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த மக்கள் ஏதாவது ஒரு நிலத்தில் ஏதாவது ஒரு சொத்தை அல்லது ஒரு புதையலை கண்டுவிட்டார்கள் என்றால் தங்களிடம் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் விற்றுவிட்டு அந்த ஒரு சொத்தை அந்த இடத்தை வாங்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இயேசு விவிலியத்திலே சுட்டிக்காட்டி, இதுதான் விண்ணரசுக்கான ஒரு புதையல், இதை தான் நாம் விண்ணரசு என்று சொல்கிறோம் என்று சொல்லி அவர் விளக்கக்கூடியவராக இருக்கிறார் என்றால், விண்ணரசு என்பது எவ்வளவு மதிப்புக்குரியது என்பதை இந்த ஒரு உவமை அந்த மக்களுக்கு கண்டிப்பாக புரிந்திருக்கும். காரணம், அவர்கள் சூழ்நிலையில் இருந்தபோது அந்த மக்களிடத்தில் இருந்த நிலையை அந்த மக்களுக்கு அவர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் விண்ணரசின் மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த இடன் ட்ரெஷஸ் ஜான்விக் என்று சொல்லப்படக்கூடியவர் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். விண்ணரசின் மகிழ்ச்சி என்பது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளை அந்த புதையலை கண்டுபிடிப்பது. அதை தான் இந்த நற்செய்தி பகுதியில் வாசிக்க கேட்கிறோம். ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த அந்த புதையலை கண்டுபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். கண்டுபிடித்த உடனே அவர் அதை மூடி மறைத்து விடுகிறார். இது யாருக்கும் தெரியக்கூடாது, தனக்கு தெரிந்த ஒரு காரியம் யாருக்கும் தெரியக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர் மூடி மறைத்து விட்டு விவிலியம் சொல்கிறது, அவர் மகிழ்ச்சியுடன் போய் தனக்குள்ள யாவற்றையும் விட்டுவிட்டு அல்லது எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியுடன். இதுதான் முக்கியமான சிந்தனையாக இந்த ஜான்பிக் என்பது சொல்லப்படக்கூடிய இறையலாளர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மகிழ்ச்சியுடன் அவர் எந்த விதமான சோகம் கொள்ளவில்லை. தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் நான் விற்கிறேன் என்கின்ற ஒரு சோகத்தில் அல்ல, மாறாக மகிழ்ச்சியுடன் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அவர் அந்த நிலத்தை பெறக்கூடியவராக இருக்கிறார், அந்த புதையலை பெறக்கூடியவராக இருக்கிறார். இந்த இதுதான் விண்ணரசுக்கு உரியது என்று சொல்லி இயேசு சொல்கிறார். அதுதான் இரண்டாவது உவமையிலும் நாம் பார்க்கிறோம். ஒரு நல் முத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு வணிகர் ஒரு நல்ல முத்தை கண்டுபிடித்து விடுகிறார். அந்த முத்தை எப்படியாவது வாங்கிவிட்டால் தனக்கு இன்னும் செல்வம் பெருகும் அல்லது மகிழ்ச்சி பெருகும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர் அந்த உடனடியாக சென்று, மீண்டும் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, மகிழ்ச்சியாக சென்று தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த ஒரு முத்தை பெறக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் விண்ணரசின் மகிழ்ச்சி என்பதை இயேசு அழகாக சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். மதிப்பு மிக்கது என்றால் நாம் அந்த மதிப்பு மிக்கதை பெறுவதற்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த மதிப்பான ஒன்றை பெறுவதற்கு நாம் செல்கிறோமே, அதுதான் விண்ணரசின் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறோம், அந்த புதையலை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த புதையலை நாம் கண்டுபிடித்த பிறகு எனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு நான் அந்த புதையலை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு மகிழ்ச்சியுடன் அந்த புதையலை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு எப்படிப்பட்ட முயற்சிகளை நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், கிறிஸ்தவனாகி நான் ஒருவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. விவேகத்திலே பல்வேறு நபர்களை நாம் பார்க்கலாம். தங்களிடம் இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் கடவுளுக்காக விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, கடவுளுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, அந்த கடவுளுடைய மகிழ்ச்சியை விண்ணரசின் மகிழ்ச்சியை பெறுவதற்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அழகான ஒரு எடுத்துக்காட்டு மோசே. மோசே தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஒரு இஸ்ராயலராக அந்த எகிப்தில் இருக்கிற போது கூட அந்த மக்கள் அவர் வளர்த்த மக்களையும் எதிர்த்து தன்னுடைய மக்களை அவர் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் அவரை அந்த முட்புதரில் அழைத்த போது, இதோ வருகிறேன் என்று சொல்லி சென்ற அந்த மோசே, நான் எப்படி செய்வேன், அந்த புதையலை அவர் கண்டுபிடித்த பிறகு, அந்த முட்புதரில் இருந்த அந்த கடவுளை அவர் கண்டுபிடித்த பிறகு, அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான சொத்துக்களை அல்லது எல்லா விதமான ஆங்காரங்களை கோபங்களை விட்டுவிட்டு, அந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக அவர் அங்கு சென்று அந்த மக்களை மீட்டெடுத்து அவர்களை பாலைவனத்தில் நடத்தி சென்று கடவுளுடைய அனுபவத்தை அந்த மக்களுக்கும் கொடுத்து அவர் ஒரு மகிழ்ச்சியை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு மனிதராக, எல்லா விதமான வேதனைகளிலும் துன்பங்களிலும் அவர் அந்த பால் நிலத்தில் 40 ஆண்டுகள் பயணம் செய்கிற போது பல்வேறு விதமான துன்பங்கள், அந்த எகிப்திலிருந்து அந்த இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்வதற்கு அவர் பட்ட பாடுகள், அதை அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அந்த விண்ணரசின் ஒரு புதையலை, கடவுளை அந்த மக்களுக்கு அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்துச் செல்லக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் விண்ணரசின் மகிழ்ச்சி என்பதை மோசே அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். புனித அகஸ்தினார் தன்னுடைய வாழ்வில் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், அல்லது எத்தனையோ வாழ்வில் அவர் பல்வேறு விதமான செயல்பாடுகளை தவறான முறையில் சென்று கொண்டிருந்த போது கூட, அவர் எப்போது புனித அம்ப்ரோசினுடைய மறையுறையை கேட்டு அந்த புதையலை எப்போது அவர் கண்டுபிடித்தாரோ, இயேசு என்கின்ற ஒரு புதையலை எப்போது அவர் கண்டுபிடித்தாரோ, அப்போது தனக்குள்ள எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக விட்டுவிடக்கூடியவராக, தன்னுடன் இருந்த அந்த அகங்காரம், கோபம், எல்லா விதமான தீய செயல்பாடுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் கடவுள் இயேசு ஒருவரே என்பதை முழுமையாக பற்றி கொண்டு மகிழ்ச்சியோடு அவர் திருச்சபைக்காக பல்வேறு பணிகளை ஆற்றி மறை வல்லுநராக இன்று ஆயராக அவர் பெருமைப்படுத்தப்படுகிறார் என்றால், அவர் கடவுளை மகிழ்ச்சியாக பற்றி கொள்ளக்கூடியவராக இருந்தார். அந்த புதையலை அவர் கண்டுகொள்ளக்கூடியவராக இருந்தார். நமக்கு தெரியும் பல்வேறு விதமான புனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே அந்த கடவுளை பற்றி கொண்டு அந்த கடவுளுக்காக மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு கடவுளை முழுமையாக பற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களாக இன்று வாழக்கூடியவர்களாக இருந்து இருக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும் புனித கல்கத்தா அன்னை தெரசா ஒரு சபையில் இருந்தபோது அவருக்கு மகிழ்ச்சி இல்லை. தன்னுடைய பணி எது என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை. எப்போது அவர் அந்த ரயில் பயணத்திலே என்னுடைய பணி இதுதான் என்பதை உணர்ந்து கொண்டாரோ, அந்த மகிழ்ச்சியை அவர் கண்டு கொண்டார். அந்த மகிழ்ச்சியோடு அவர் கடவுளை அவர் பற்றி கொள்ளக்கூடியவராக இருந்தார். தனக்கு இன்னும் இருக்கிற எல்லாவற்றுமான செயல்பாடுகளையும், என்னை யார் என்ன சொல்வார், என்னுடைய குடும்பத்தை நான் விட்டுவிட்டேன், அவர்கள் எல்லோரும் என்னை நான் பார்க்கவில்லை, பல ஆண்டுகளாக அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய தாயை பார்க்கவில்லை, அதையெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. மாறாக, நான் கடவுளை கண்டுகொண்டேன், என்னுடைய பணி இதுதான் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியோடு அவர் தன்னுடைய பணியை ஆற்றக்கூடியவராக இருந்தார். அந்த கடவுளை அவர் கண்டுகொண்ட பிறகு அந்த கடவுளை அவர் பற்றி கொண்டு அந்த கடவுளை பிறருக்கு தரக்கூடியவராக இருந்தார். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வெக்கமான செயல்பாடுகளை எல்லாம் அவர் பொருட்படுத்தவில்லை. மாறாக, தன்னுடைய வாழ்வில் கடவுளுக்காக நான் எதையும் செய்வேன் என்கின்ற ஒரு முழு மூச்சோடு அந்த கல்கத்தா நகரிலே பயணம் செய்து பல்வேறு மக்களை மீட்டு இன்று தந்திருக்கிறார் என்றால், அவர் அந்த கடவுள் என்கின்ற ஒரு புதையலை மகிழ்ச்சியோடு பற்றி கொள்ளக்கூடியவராக இருந்தார். அந்த கடவுளை பற்றி கொண்ட பிறகு அனைத்தையும் அவர் விட்டுவிடக்கூடியவராக இருந்தார். அதன் வழியாக தான் அவர் கடவுளுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு அவருக்கு கடவுள் பல்வேறு விதமான அருள் ஆசிரியை தரக்கூடியவராக இருந்தார். இதை தான் இயேசு விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும், விண்ணரசு இந்த முத்துக்கு ஒப்பாகும் என்று சொல்லி கடவுள் இயேசு நச்சினின் வழியாக இது ஒரு மகிழ்ச்சியின் ஒரு செயல்பாடு என்பதை அந்த மக்களுக்கு, அதனுடைய சீடர்களுக்கு அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். எல்லா புனிதர்களும் தன்னுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்வில் கடவுள் என்கின்ற அந்த புதையலை கண்டு கொண்டிருக்கிறோமா? அந்த கடவுள் என்கின்ற புதையலை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த புதையலுக்காக மகிழ்ச்சியுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் கடவுளை முழுமையாக பற்றி கொண்டு கடவுளுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து ஆற்றக்கூடியவராக இருக்கிறோமா? மோசேவை போல, அகஸ்தினாரைப் போல, புனித கல்கத்தா அன்னை தெரசாவைப் போல, இன்னும் பல புனிதர்களைப் போல நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய நற்செய்தியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. புனித பவுல் தன்னுடைய வாழ்விலே அவர் நடந்த எல்லா விதமான செயல்பாடுகளையும் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய வாழ்விலே எல்லா விதமான செயல்பாடுகளையும் இயேசுவுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆனால் எப்போது அவர் தமஸ்து நகரிலே கடவுளை இயேசுவை கண்டுகொண்டாரோ, அதுதான் உண்மையான புதையல் என்பதை உணர்ந்து கொண்டாரோ, அப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனக்கான புதையல் இது என்பதை, தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இயேசுவை அவர் பறைச்சாற்றக்கூடியவராக, இன்று விவிலத்தில் நாம் 13 அவருடைய கடிதங்களை வைத்திருக்கிறோம் என்றால், அவர் அப்படிப்பட்ட மறைபரப்பு பணியை செய்வதற்கு இறைவன் அவரை தூண்டியிருக்கிறார் என்றால், காரணம் அவர் கடவுள் என்கின்ற அந்த புதையலை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதற்காக மகிழ்ச்சியின் எல்லாவற்றையும் கொடுத்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இதைதான் இயேசு அந்த செல்வர் வருகிற போது, நீ என்னை பின்பற்ற விரும்ப வேண்டுமென்றால் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் தான் இன்னொரு இளைஞர், நான் உன்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னபோது இயேசு சொல்கிறார், உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விற்றுவிட்டு, இது செல்வத்தை மட்டுமல்ல, மாறாக உன்னிடம் இருக்கக்கூடிய கோபம், உன்னுடைய இருக்கக்கூடிய ஆங்காரம், உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய செயல்பாடுகளையும் விட்டுவிட்டு என்னை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் தூய பவுல் 2 கொரிந்தியர் 4:7 அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த செல்வத்தை மண் பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இயேசு என்கின்ற செல்வத்தை நாம் புதையலாக நாம் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை நாம் எப்போது உணர்ந்து கொள்கிறோமோ அப்போது நாம் கடவுளை தவிர மற்ற அனைத்தையும் குப்பை என கருதக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் தூய பவுல் அழகாக சொல்கிறார், கடவுளை தவிர மற்ற அனைத்தும் எனக்கு குப்பை, அது எதுவாக இருந்தாலும். அதுதான் நின்று நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கடவுளை பின்பற்றுகிறோம் என்றால் அந்த விண்ணரசு என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு. அந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்வில் இயேசு என்னோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த இயேசு என்னோடு இருக்கக்கூடிய இயேசுவை நான் பற்றி கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி பற்றி கொள்கிற போது நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் இயேசுவோடு வழி நடக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியை நான் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்வதற்கு நான் முதலிலே சொன்னேன், எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்பது என்னுடைய சொத்தை அல்ல, என்னுடைய சொத்தை மட்டுமல்ல, மாறாக என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளையும். இதுதான் புனித அகஸ்தினார் வாழ்விலே நான் உங்களுக்கு அழகாக சொல்லக்கூடிய சொல்லினேன். அதுதான் புனித கல்கத்தா அன்னைதெரசா வாழ்விலே நான் சொன்னேன். இதைதான் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள், இயேசுவை பற்றி கொண்டார்கள் என்றால் தங்களுக்குள்ள யாவற்றையும் அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் நச்சிந்திவாசம் சொல்கிறது, அந்த செல்வத்தை அந்த இடத்தை பெறுவதற்கு தனக்குள்ள யாவற்றையும் விட்டுவிடக்கூடியவனாக இருக்கிறார் அந்த நபர். அந்த முத்தை பெறுவதற்கு தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களையும் விற்கக்கூடியவராக இருக்கிறார். தனக்குள்ள யாவற்றையும் விற்று, இதுதான் இன்று நமக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. என்னிடம் இருக்கக்கூடிய ஆணவம், என்னிடம் இருக்கக்கூடிய கோபம், என்னிடம் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்பாடுகள், கடவுளுக்கு எதிரான செயல்பாடுகள், கடவுளை நான் பற்றி கொள்ள வேண்டுமென்றால், அந்த செல்வத்தை நான் பெற வேண்டுமென்றால், அந்த செல்வத்தை மகிழ்ச்சியோடு பெற வேண்டுமென்றால், எனக்குள்ள யாவற்றையும் விற்றுவிட்டு, எல்லாவற்றையும் விற்றுவிட்டு நான் அந்த கடவுளை பற்றி கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். எனக்குள் என்ன இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதை நான் விட வேண்டும்? கடவுளை பற்றி கொள்வதற்கு மகிழ்ச்சியோடு எதை நான் விடக்கூடியவனாக இருக்க வேண்டும்? என்னிடம் இருக்கக்கூடிய ஆணவமா, அல்லது கோபமா, அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய தீய செயல்பாடுகளா, அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய பேராசையா, அல்லது பொறாமையா, எதை நான் விட வேண்டும் இயேசுவை பற்றி கொள்வதற்கு? எதை நான் விடுகிற போது மகிழ்ச்சியோடு விடுகிற போது, சோகத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு நான் விடுகிற போது அந்த செல்வத்தை, கடவுள் என்கின்ற ஒரு செல்வத்தை நான் பெறக்கூடியவனாக இருக்கிறேன். அப்படி பெறுகிற போது கடவுளுடைய மகிழ்ச்சி, விண்ணரசின் மகிழ்ச்சியை நான் நிறைவாக பெறக்கூடியவனாக இருக்கிறேன் என்கிற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென்.
என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா, இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் மாற்றிடுவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாயிறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றே நிறைவினை காண விளைகின்றே. உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாமும் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டே நிறைவா என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாயிறைவா.
சகோதர சகோதரிகளே, உங்களிடமே என்னுடைய பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். ஆதலால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மகில் ஒருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோ.
அது தகுதியும் நீதியும் மானதே.